بسم الله الرحمن الرحيم
رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن
رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن لله لله يهفو أملي لله ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان
رحمن يا رحمن بمجيني يا رحمن أصبك ما يدوشو نبني ما يسنسي نوتين يا قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن
يا نور يا نور يا محكم يا تنزيل لمحمد
السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று இந்த மாதத்தின் இரவை அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் அவனுக்கு விருப்பமான வழியில் நம்முடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காக நாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்ற இந்த கேள்வி நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல, யாரும் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்தும் கேட்கக்கூடிய கேள்வி. அஃபலா யதத்தபரூன் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த குரானை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். குரானை சிந்திக்க வேண்டும். மனிதன் மற்ற உயிரினங்களை விட சிறந்த ஒரு படைப்பு என்பதை யாரும் மறக்க மாட்டோம். எல்லோரும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு இன்றைக்கு அறிவு மற்ற உயிரினங்களை விட சிறப்பான ஒரு படைப்பாக இருக்கிறான். பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறான். புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். முந்தைய காலத்தில் இருந்த மனிதர்களை விட வசதி வாய்ப்புகளை பெருக்கியிருக்கிறான். எத்தனை வளர்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அறுசுவை உணவுகள், உணவிலே மாற்றம், நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலே மாற்றம், நாம் அனுபவிக்கக்கூடிய வீடுகளிலே மாற்றம், குளிர்சாதனங்களிலே மாற்றம், கேமரா போன்ற கண்டுபிடிப்புகளிலே மாற்றம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அதிலே வளர்ச்சி. இப்படி மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், வசதி வாய்ப்புகள், அவனுடைய வாழ்க்கை முறைகள், எதை எடுத்து பார்த்தாலும் அதிலே நல்ல மாற்றம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனிதனுடைய சிந்தனை. மனுஷன் சிந்திக்கிறான், ஒவ்வொன்றையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். இது எப்படி, இது எப்படி, இந்த பொருள் எப்படி வேலை செய்யுது, இது அதோட சேர்த்தா என்ன நடக்கும், நமக்கு வாழ்க்கைக்கு இப்படி தேவைப்படுது. உதாரணத்துக்கு, மாட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தோம், இன்னும் துரிதமாக பயணம் செய்யறது எப்படி, சைக்கிளை கண்டுபிடிச்சான். இதை விட இன்னும் துரிதமாக பயணம் செய்வது எப்படி? அப்புறம் மோட்டர் வாகனம் வந்தது, அதுல ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் போக முடியும், நாலு பேர் அஞ்சு பேர் போகணும். அப்ப காரை கண்டுபிடிக்கிறான், வாகனங்களை கண்டுபிடிக்கிறான். சரி, வாகனங்கள்ல போறோம், இதை விடவும் துரிதமாக நம்ம பயணத்துக்கு போகணும். அப்ப என்ன செய்யறது, பிளைட்டை கண்டுபிடிக்கிறான், ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறான். அதை விட இன்னும் துரிதமாக வெவ்வேறு கோள்களுக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் படம் பிடிக்க வேண்டும். ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான். இப்படி மனிதனுடைய சிந்தனையை பார்த்தால் எல்லாத்துலையும் ஒன்ன ஒன்ன சிந்திக்கிறான், சிந்திக்கிறான், புதிது புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி மனிதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் அவனுடைய சிந்தனை தான். உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை சிந்திக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை சிந்திக்கிறான். அதனால் அவனிடத்துல இந்த மாற்றம். ஆனால் இது மட்டும் போதுமா மனுஷனுக்கு? இது உலகத்தில் சொகுசா வாழ்றதுக்கு சரி. உலகத்தில் இந்த ஏசி, இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள், காரு, பங்களா என்று ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கண்டுபிடிப்புகள் ஓகே. ஆனா இது மட்டும் மனுஷனுக்கு போதுமா? இதை கண்டுபிடிக்கிறான், விபச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறான். இதை மனிதன் அறிந்திருக்கிறான், சாராயத்தை குடிக்கிறான். அவனுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு அவனுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்கிறான். அவனுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை, பெற்றோரை பார்க்கறது இல்லை, பிள்ளைகளை முறைப்படி வளர்க்கறது இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, நன்னடத்தைகள் இல்லை, நிம்மதி இல்லை, அவனுக்கு அவனை கேடுகள் செய்து கொள்கிறான். இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமைகள், கேடுகள், நிம்மதியின்மை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஏசியை கண்டுபிடிச்சவனுக்கு, டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு, கேமராவை கண்டுபிடிச்சவனுக்கு, ராக்கெட்டை கண்டுபிடிச்சவனுக்கு நிம்மதி இல்லை. ஏன், என்ன காரணம்? இதை தாண்டி ஒரு சிந்தனை அவனுக்கு வர வேண்டும், அந்த சிந்தனை வரவில்லை. அது என்ன சிந்தனை? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நீ சிந்திக்கிறாய். இந்த பொருளை சிந்திக்கிற, இதை சிந்திக்கிற, கல்லை சிந்திக்கிற, மண்ணை சிந்திக்கிற, மரத்தை சிந்திக்கிற, சூரியனை சிந்திக்கிற, சந்திரனை சிந்திக்கிற, எல்லாத்தையும் சிந்திக்கிற. ஆனா எதை முக்கியமா முதல் சிந்திக்கணுமோ அதை அவன் சிந்திக்கல. அதனால அவனுடைய வாழ்க்கை நாசமாகி விடுகிறது, தீங்காகி விடுகிறது. அவனுக்கு அவனை கேடுகள் செய்து கொள்கிறான். எதை சிந்திக்கணும்? உனக்கு உடலை தந்தானே, கண்ணை தந்தானே, உடல் உறுப்புகளை தந்தானே, உன்னை படைத்தானே, நீ எதெல்லாம் சிந்திக்கிறியோ அத்தனையையும் உருவாக்கினானே, அவனை சிந்திச்சியா? அந்த சிந்தனை உனக்கு மனுஷனுக்கு வரணும், அப்பதான் அவன் அறிவாளி. அதை சிந்திக்காம, படைத்தவனை சிந்திக்காம, அல்லாஹ் நம்மளை எதுக்கு படைச்சா என்பதை சிந்திக்காமல் வெறுமனே இந்த உலகத்தை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தான்
அவன் அறிவாளி இல்ல, அதான அர்த்தம். அதனாலதான் பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவனே இல்லை. இந்த ஏகத்துவ கொள்கைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல் மலாயிக்கத்து வ உலுல் அல்மி காயிமம் பில் கஸ்த், அல்லாஹ் ஒருவனை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், நேர்மையாக சிந்திக்கக்கூடிய கல்வியாளர்கள், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் தனக்கு பிறகு வானவர்களை சொல்கிறான், அந்த வானவர்களுக்கு பிறகு இந்த கலிமாவை மொழியக்கூடியவர்கள், இறைவனை புரிந்தவர்கள் யார்? கல்வியாளர்கள். அப்ப இதுதான் கல்வி. இதை ஒரு மனிதன் தெரிந்தால்தான் அவன் அறிவாளி, அவன் கல்வியாளர். இதை தெரியல, உன்னை படைச்சவனை யாரும் நீ வழங்கல, அப்ப நீ என்ன அறிவாளி? இதான சிந்தனை. இந்த மைக்கை பார்த்தா நம்ம என்ன புரியணும்? இதை செய்தவன் ஒருவன் இருப்பான், அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அதை நம்ம வழங்குறோம். ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து அதை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான் என்று புரிகிறோம். அப்ப இந்த உலகத்தை பார்த்து உன்னை படைத்தவனை புரிய வேண்டும். அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் நம்மளை எதுக்கு படைச்சான்? இதுதான் கல்வி, இதுதான் அடிப்படையான கல்வி. இந்த கல்வி நம்மிடத்தில் வர வேண்டும், இந்த சிந்தனை வர வேண்டும். இந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் சிந்தனைவாதிகள், அறிவு ஜீவிகள், அறிவாளர்கள். அதனாலதான் அல்லாஹ் கல்வியாளர்களை இந்த கலிமாவுக்கு சாட்சி சொல்வார்கள் என்று கூறுகிறார். அதுபோன்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் கூறுகிறான் அல்லவா, உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள். உலமாக்கள்னா யாரு? விளங்கிடக்கூடாது, 7 வருஷம் மதரசால போய் படிக்கணும் அவங்கதான் உலமா, 5 வருஷம் போய் படிக்கணும் அவங்கதான் உலமா. அபூபக்கர் உள்ளவங்க எங்க போய் படிச்சாங்க? உமர் அலி உள்ளவங்க எந்த மதரசால போய் படிச்சாங்க? அல்லாஹ்னா யாரு? நம்ம படைக்கப்பட்டிருக்குமே, நம்மளை படைச்சவன் யாரு? அவன் நம்மளை எதுக்கு படைச்சான்? இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்? மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் உலமாக்கள். இதை யார் யார் தெரிகிறார்களோ எல்லாரும் அறிஞர்கள். அறிஞர்கள் தான் அல்லாவை அஞ்சுவார்கள், கல்வி உள்ளவர்கள் தான் அல்லாவை அஞ்சுவார்கள். அல்லாஹ் கல்வி உள்ளவர்கள் யாரை சொல்றான்? யாரு கல்வி உள்ளவர்கள்? அல்லாவை அஞ்சுவார்கள். என்ன கல்வி? அல்லாஹ்னா யாரு, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, இதை புரிந்தவர்கள் கல்வியாளர்கள். அப்ப இந்த கல்வி, இந்த சிந்தனை மனுஷனுக்கு வரணும். இதுதான் மனிதனை பக்குவப்படுத்தும், மனிதனை சரியான வழியில் இந்த உலகத்திலையும் கொண்டு போகும். அது மாதிரி காரூன் ஒருத்தவர் தான், காரூன். அவனுக்கு எல்லாம் நிறைய காசு, பணம், செல்வ செழிப்பு, இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அதை வைத்து அவன் பெருமை அடித்தான். வெளியில வருவான், சமுதாயத்தில் வருவான், அவன் படை பட்டாளத்தோடு, அலங்காரங்களோடு, செல்வ செழிப்போடு அப்படியே மக்களுக்கு முன்னால் வந்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். இவனை பார்த்த பாமர மக்கள், கல்வியறிவு இல்லாதவர்கள், யாழைத்தலனா மிஸ்ரமா ஊத்திய காரூன், காரூனுக்கு உள்ள செல்வம் மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, காரூனுக்கு எவ்வளவு செல்வத்து இருக்கா, காசு படுத்து வச்சிருக்கான், இது மாதிரியான செல்வம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. அவனுக்குள்ள படை என்ன, சக்தி என்ன, ஆற்றல் என்ன, பொருள் என்ன, அலங்காரம் என்ன, இது நமக்கு இருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் கல்வியாளர்கள் யாரு தெரியுமா? சிந்தனையாளர்கள் யாரு தெரியுமா? கல்வி வழங்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், வயலுக்கும் ஏன் இப்படி வைத்தறிச்சல் படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன கேடு? சவாபுல்லாஹி அமில சாலிஹா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே தருகிறானே நன்மை பரிசு, அது இந்த காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை விட உயர்ந்தது, உன்னதமானது, சிறந்தது, அற்பமான, அழியக்கூடிய துன்யா. இதுக்கு போய் பொறாமைப்படுகிறீர்கள், இதுக்கு போய் ஆசைப்படுறீங்க. அல்லாஹ் மறுமையில தருவானே சொர்க்கம், அல்லாஹ் மறுமையில தருவானே பாலாறு தேனாறு, அது காரூன் உள்ள அந்த செல்வத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். இப்படி சொன்னவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? ஊத்துல் அல் கல்வியாளர்கள். அப்ப முத கல்வி எது தெரியுமா? உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் சிந்திக்கிறது கல்வி, அதை விட பெரிய கல்வி படைத்தவனை சிந்திப்பது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நினைப்பது, அவன் நம்மை கண்காணிக்கிறான், அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக உலகத்திலே வாழ வேண்டும், அவன் சொன்ன அடிப்படையிலே நடக்க வேண்டும், அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். இதுதான் கல்வி, இதுதான் கல்வி என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப இந்த கல்வி வரணும். இந்த கல்வி நம்ம எங்க போய் தேடுறது? நம்முடைய ஆத்மாவுக்கு. இந்த உலகத்திலே பாவங்களை செய்யாமல், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்கு தேவையான கல்வி எங்கே? மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய கல்வி எங்கே? மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய கல்வி எங்கே? மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள கரைகளை நீக்கக்கூடிய கல்வி எங்கே? குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் அலைகிறார்களே, அந்த நிம்மதியை தரக்கூடிய கல்வி எங்கே? தீமை என்று தெரிந்தாலும், கேடு என்று தெரிந்தாலும் மனிதன் செய்கிறானே, அந்த தீமையை செய்ய விடாமல் அவனை தடுக்கக்கூடிய கல்வி எங்கே? எங்கே இருக்கு இந்த கல்வி? இந்த கல்விதான் திருக்குறானுடைய கல்வி. ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய கல்வி, மனிதர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய கல்வி, இந்த உலகத்திலே நல்ல மனிதராக வாழ வைக்கக்கூடிய கல்வி. அல்லாஹ் குர்ஆனை பற்றி திருக்குறானில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் மக்களே, கத் ஜாஅகும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உங்கள் இறைவனிடம் இருந்து உபதேசம் வந்துவிட்டது, உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணம் வந்துவிட்டது, வஹுதவ ரஹ்மத்துல் லில் மூமினீன், இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் கிடைத்து விட்டது. எத்தனை வார்த்தைகளால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று பாருங்கள். உபதேசம், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி, நேர்வழி, இறைநம்பிக்கையாளர்களுக்கு அருள், எதை அல்லாஹ் கூறுகிறான்? இந்த குர்ஆனை குறிப்பிடுகிறான். இந்த குர்ஆன் நேர்வழி, இறைநம்பிக்கையாளர்களுக்கு அருள், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி. இது சரியாயிருச்சு, எல்லாம் சரியாயிரும்ல. உங்களுக்கு கை வேலை செய்யல, கண்ணு வலி, வயிற்று வலி, டாக்டர்கிட்ட போறீங்க, மருத்துவம் பண்றீங்க, சரி பண்றீங்க. ஆனா நிறைய பேர் மனிதன் பொறாமைப்படுகிறான், அடுத்தவன் மேல அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறான், தம் மனைவியை ஒழுங்கா பாக்குறது இல்லை, பிள்ளைய பாக்குறது இல்லை, இப்படி உள்ளத்தில நிறைய அழுக்குகளை வைத்துக் கொள்கிறானே, இந்த அழுக்குகளை போக்கக்கூடியது எது? இது எங்க போய் போக்குறது? இதற்கு பரிகாரம் தான் திருக்குறான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் அருளப்பட்டது எதற்கு? இந்த குர்ஆனுக்காக தானே. இந்த ரமலான் மாசத்துல 30 நாள், 29 நாள் நோன்பு வைக்கிறோம், அப்புறம் பெருநாள் கொண்டாடுறோம். அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இந்த நோன்பு எதற்கு? இந்த பெருநாள் எதற்கு? வலி து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டி இருக்கிறான். இந்த ரமலான் மாதத்துல குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டி இருக்கிறான். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், வல்லஅல்லக்கும் தஷ்குருன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுக்காக தான் இந்த நோன்பு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்களே, எதுக்கு? ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், ஃபிரௌனுடைய கொடுங்கோல பட்டாளம் அழிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை ஈமான் கொண்ட மக்களும் அல்லாஹ் கடலை ரெண்டா பிளந்து காப்பாற்றினான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? யா அல்லாஹ், என்னையும் ஈமான் கொண்ட மக்களையும் காப்பாற்றினாய், ஈமான் கொண்டவர்களுக்கு விரோதியாக இருந்த ஃபிரௌனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் அழித்து ஒழுத்தாய், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அது ஆஷுரா நோன்பு, முஹர்ரம் மாசத்துல பிறகு பத்துல வைக்கக்கூடிய நோன்பு. அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஒரு நாள் நோன்பு வச்சாங்க.
அது அவங்கள விரும்பி வச்சது,
கடமை இல்ல. ஆனா இன்னைக்கு வைக்கக்கூடிய நோன்பு கடமை.
ஒரு நோன்பு இல்ல,
ஒரு மாதம் வைக்கிறோம். ஏ எதுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம்?
அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறார்.
ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹி அல்குர்ஆன்,
இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு நேர்வழியாக. வ பைனாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது.
அதுக்காக நோன்பு வைங்க.
இந்த குர்ஆனை தான் அல்லாஹ் சிந்திக்கணும்ங்கறான்.
அஃபலா யத்தத்தபரூனல் குர்ஆன்,
இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா?
அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா,
உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? இத முதல் சிந்தி.
சிந்திக்கணும் சிந்திக்கணுங்கிறியே, அந்த சிந்தனையில தானே நீ மனுஷனா இருக்கிற? காடு மாடு கோழி கழுத குதிரை எல்லாத்தையும் விட்டு நீ சிறந்த படைப்பா இருக்கிற, சிந்திக்கிறது தானே?
அப்ப நீ முதல் குர்ஆனத்தை சிந்திக்கணும்.
உன் உள்ளத்துக்கு நிவாரணம் தரக்கூடிய இந்த குர்ஆனத்தை சிந்திக்கணும்.
உன் உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்கு.
அல்லாஹ் கேக்குறான், பூட்டா போடப்பட்டிருக்கு?
ஏன்னா உள்ளம்ங்கிறது எப்பயும் திறந்திருக்கணுங்க, அது மூடி இருக்க கூடாது.
மனிதனுடைய சிந்தனை திறந்திருக்க வேண்டும், விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உள்ளம்.
பூட்டி வச்சுட்டோம் வீட்டை, எல்லாருக்குமா வீடு பாச்சாம் பள்ளி
ஒரே பாலடைஞ்சு
அந்த வீடே வசிக்க தகுதி இல்லாத வீடாகிவிடும்.
அது மாதிரிதான் உள்ளம் என்பது திறந்திருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே என்ன ஏற வேண்டும்?
இந்த குர்ஆன் ஏற வேண்டும்,
குர்ஆன் இடம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய அற்புதம் இல்லையா இந்த குர்ஆன்.
யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கோடான கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் முஸ்லிம்கள் குர்ஆனை நம்பி இருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 1400 வருஷங்கள் கடந்து விட்டது.
ஆனாலும் முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள் எல்லாம் வருகிறது, இன்னும் இத்தனை வருஷத்துல அமெரிக்காவில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க,
தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆயிருவாங்க, இந்தியாவில் அதிகமாயிருவாங்க
என்று உலகமே இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறது.
இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்?
என்ன காரணம்?
குர்ஆன் தானே காரணம். இந்த குர்ஆனை படிக்கிறார்கள், இஸ்லாத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இது மாதிரியான ஒரு நூல் உலகத்தில் காட்ட முடியுமா? கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் நுழைந்து அவர்கள் அதற்கு முன்னால் நம்பி இருந்த மத நம்பிக்கை ஊர் கலாச்சாரம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து உள்ளத்திலே ஏந்தி இருக்கிறார்களே, உயிரை விட மேலாக இந்த வேதத்தை நம்புகிறார்களே, இன்னும் மனிதனுடைய உள்ளங்களிலே ஊடுருவி அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இது மாதிரியான ஒரு நூல் உலகத்தில் இருக்கிறதா?
கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்த நூல், மனிதனுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய நூல்,
ஒரு நூலுக்கு இவ்வளவு சக்தியா?
ஒரு புத்தகத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா?
எந்த புத்தகத்துக்கும் கிடையாது, திருக்குறளை தவிர.
ஏன்? மற்றதெல்லாம் மனிதர்கள் எழுதியது, இது படைத்தவன் புறத்திலிருந்து தரப்பட்டது.
அதனால் அதற்கு அவ்வளவு பெரிய சக்தி ஆற்றல்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை பத்தி தான் சொன்னாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான்.
மூசா நபிக்கு அற்புதத்தை கொடுத்தான், கடல்ல ரெண்டா பிளந்தாங்க, கைத்தடியை கீழே போட்டாங்க, பாம்பா மாறுச்சு.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுநோயை தொடுவாங்க, தோல் சரியாகும்.
கண் பார்வை ஏற்றவரை தொடுவார்கள், பார்வை கிடைக்கும். இறந்து போனவரை தொடுவாங்க, ஒரு உயிரோட வருவார்.
இப்படி எல்லாம் ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்தான்.
அதையெல்லாம் விட பெரிய அற்புதம்
திருக்குர்ஆன்.
அஸ்ஸல்லா சொல்றாங்க, இன்னமா காணல்லதி ஊத்தித்து வஹிய நவஹா உல்லாஹு இலைய,
அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரே அற்புதம் எனக்கு அவன் அருளிய இந்த வேதம் தான், இந்த வஹி தான். அதனாலதான் மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், மற்ற நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் மக்களை விட. ஏன் கடல்ல ரெண்டா பிறந்தது அந்த காலத்துக்கு தான் அற்புதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அற்புதம் அந்த காலத்துக்கு தான் அற்புதம். ஆனால் இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு காலத்திலையும் அற்புதம், அவங்க மௌத்தா போன பிறகும் அற்புதம், இன்னைக்கும் அற்புதம், இனி கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாத்துக்கும் அற்புதம். அதை படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி எல்லாம் மனித உள்ளங்களை ஈர்க்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், சவால் விடுகிறது இல்லையா குர்ஆன். கொல் நபியே சொல்லுங்கள், மனித இனமும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஒரு ஆள் ரெண்டால சொல்லல, எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் ஒன்று சேர்ந்து போங்க, இது மாதிரியான ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்தாலும் கூட இது மாதிரியான குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடிய. அப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை அமைத்திருக்கிறார். இந்த சவாலை யாரும் முறியடிக்க முடியவில்லை. இந்த குர்ஆனுக்கு முன்னால் அனைவரும் அடிமைகள், குர்ஆனுக்கு முன்னால் தோற்று போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் அதில் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை வைத்திருக்கிறான், உபதேசத்தை வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு என்ன, இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு என்ன, அதைத்தான் இந்த ரமலானிலே நாம் சிந்திக்க வேண்டும், எப்போதும் சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள தொடர்பு என்ன சகோதரர்களே? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் எத்தனை வசனங்களை படிச்சோம், எத்தனை பேருக்கு அரபியில குர்ஆன் ஓத தெரியும்? அதெல்லாம் தேவையில்லை, அப்படியா நினைச்சிட்டு இருக்கிறோம். படைத்தவன் எந்த மொழியில் பேசினான் அந்த மொழியில குர்ஆன் ஓத வேண்டாமா? ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையா? அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்துக்கு சொல்ல மாட்டேன், படிக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே உச்சரிக்க வேண்டும். குர்ஆன் பொருள் உணர்ந்து படிக்கணும், குர்ஆனுக்கு இந்த சக்தி இருக்கு, மனித உள்ளங்களிலே மாற்றக்கூடிய சக்தி. நபிமார்களுடைய பண்பாக அல்லாஹ் கூறுகிறார், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அளவற்ற அல்லாஹ்வின் வசனங்கள் நபிமார்களிடம் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். இது நபிமார்களுடைய பண்பு. உலாய் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்கள் இப்படித்தான் இருப்பார்கள். யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு அழுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள். எத்தனை வசனங்களை கேட்டு நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், குர்ஆன் வசனங்களை படிச்சவருடைய கண்கள் கலங்கி இருக்கிறதா, அழுது இருக்கிறோமா, சிந்திச்சிருக்கிறோமா? கருத்துக்களை எல்லாம் சிந்திச்சா தானே அணுக வரும். அந்த நபிமார்கள் இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காமிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அழுதவர்களாக சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். இது நபிமார்களுடைய குணம், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இப்னு மசூத் குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபிட்ட, குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்க. அக்ரவு அலைக வ அலைக உன்ஸில, அல்லாஹ்வின் தூதரே குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது, உங்களிடத்தில் நான் குர்ஆனை ஓதி காட்டவா? குர்ஆனை எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசானுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டவா? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, மற்றவர்கள் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையை பார்த்தீர்களா? மற்றவர்கள் குர்ஆன் ஓத நான் காதிலே கேட்க வேண்டும், எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஓதுங்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரம் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்சி நிப்பாட்டுங்கள், நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு நபி அவர்களை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். ஃபயதன் ஐனாஹு தத்ரிஃபான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. ஒரு வசனம் வருகிறது, அந்த வசனத்தை நபி அவர்கள் கேட்டவுடன் அழுது விட்டார்கள். என்ன வசனம்? திருக்குறளில் உள்ள வசனம். ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத், நபியே, மறுமையில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக அந்த நபியை இறை தூதரை எதிரான சாட்சியாக கொண்டு வருவோம். எல்லா சமுதாயத்துக்கு எதிராகவும் அந்த இறை தூதரை எதிரான சாட்சியாக கொண்டு வருவோம். அந்த இறை தூதர் அந்த சமுதாயத்துக்கு எதிராக சாட்சி சொல்வார், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேன், உன்னுடைய மார்க்கத்தை சொல்லிவிட்டேன். கேட்டவர்களுக்கு சொர்க்கம், இதை கேட்காதவர்களுக்கு நரகம். நபியே, உம்மையும் உம்முடைய சமுதாயத்துக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வருவோம். இதை கேட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். என் சமுதாயத்துக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேனா, என்னுடைய உம்மத்துக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேனா? இந்த சாட்சி பயனளிக்காமல் என்னுடைய சமுதாயத்திலேயே பல நரகத்துக்கு செல்வார்களா? இதை நினைத்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நபி அவர்கள் இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு, இந்த தொடர்பு, நபி அவர்கள் இரவுல தொழுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு சத்தம் வரும், சட்டியை கொதிக்க விட்டா, அடுப்புல சட்டி கொதிச்சுன்னா, குழம்பு கொதிச்சுன்னா என்ன சத்தம் வரும், இந்த மாதிரியான ஒரு சத்தம் வரும். என்னன்னு போய் பார்த்தா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் போது அழுவார்கள். அந்த அழுகையின் காரணத்தால் அவருடைய நெஞ்சில் இருந்த அந்த சத்தம் வெளிப்படும். இப்படி எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை கேட்டு அழுதிருக்கிறோம் சகோதரர்களே. அழுகை எப்போது வரும்? குர்ஆனை படித்தால் தானே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை பற்றி பேசக்கூடிய வசனம் வரும்போது அதை நினைத்து நபி அவர்கள் அழுதார்கள். நம்முடைய கடமைகளை சொல்லக்கூடிய வசனங்களை படித்து எத்தனை பேர் நாம் அழுதிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மீறுகிறோமே, நம்மை பற்றி எத்தனை வசனங்கள் பேசும், அதை நாம் நினைத்திருக்கிறோமா, சிந்தித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி அவங்க தொழுகையில குர்ஆனை ஓதுவாங்க, சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள் வரும், சொர்க்கத்துடைய நியமத்துகள், பாக்கியங்கள், இன்பங்கள், அதை அல்லாஹ் சிலாகித்து சொல்வான். இந்த வசனங்கள் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு தொழுகையிலேயே, யா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடு, சொர்க்கத்துடைய இந்த இன்பத்தை எனக்கு கொடு கேட்பார்கள். நரகத்துடைய வசனங்கள் வரும், அதனுடைய தண்டனைகள், பயங்கரங்கள், கடுமைகள், யா அல்லாஹ், இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று துவா செய்துவிட்டு மறுபடியும் ஓதுவார்கள். இறைவனை புகழுங்கள், துதிபாடுங்கள் என்ற உத்தரவுகள் வரும்போது அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்று இறைவனை துதிபாடி விட்டு கடந்து செல்வார்கள். இது உயிரோட்டம் உள்ள குர்ஆன், இது உயிரோட்டம் உள்ள ஓதுதல், உயிரோட்டம் உள்ள தொழுகை. இப்படி இந்த குர்ஆனை நாம் படித்திருக்கிறோமா? நரகத்தை பற்றி வரும்போது, யா அல்லாஹ், இந்த குர்ஆனை ஓதும் போதே, யா அல்லாஹ், இந்த நரகத்தை விட்டு என்னை காப்பாற்று என்ற ஒரு சிந்தனை, ஒரு அழுகை, ஒரு கவலை நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? இந்த குர்ஆனை ஓதும் போது, இந்த குர்ஆனை படிக்கும் போது சொர்க்கத்துடைய வசனங்கள் வரும் அல்லவா, யா அல்லாஹ், இந்த இன்பத்தை எனக்கு கொடு என்று சொர்க்கத்தை பற்றி குர்ஆனை ஓதும் போது சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வை புகழ், சப்பே, இறைவனை துதிப்பீராக, வக்கபீர், இறைவனை பெருமைப்படுத்துவீராக என்ற வசனங்கள் வரும்போது அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இந்த குர்ஆனை ஓதி இருக்கிறோமா? இதற்காகத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யத்தத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் இருக்கிறதா? ஏன் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? குர்ஆனை சிந்திச்சா அடிபணிந்து விடுவார்கள். ஆரம்பத்திலே மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்தார்கள், முஸ்லிம்களை வாழ விடாம அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்க. வேற வழி இல்லாம முஸ்லிம்கள் அங்க போய் தஞ்சம் பூந்தாங்க. அங்க கிறிஸ்தவ மன்னர் இருக்கிறார், அங்கேயும் முஷ்ரிக்கீன்கள் வந்து மதம் மாறி விட்டார்கள், குழப்பம் செய்ய வந்திருக்கிறார்கள், இவர்களை கொல்லுங்கள். அந்த மன்னரிடத்திலையும் போய் சொன்னார்கள். ஆயுதம் இல்லாமல், உதவி இல்லாமல், பயத்துல வந்த அந்த முஸ்லிம்கள் அந்த மன்னருடைய அரவணைப்பை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? நஜ்ஜாஷி மன்னர் கூப்பிடுறார், முஸ்லிம்களை அழைக்கிறார், இந்த பக்கம் முஸ்லிம்கள், என்ன பிரச்சனை? அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதினார், இந்த குர்ஆனை ஓதினார். காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அபுதஹு ஜக்கரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய அந்த சூரத் மரியமை ஓதினார். இதை கேட்டவுடன் அந்த நஜ்ஜாஷி கிறிஸ்தவ மன்னர் கண்கள் கலங்கி தாடிகள் நினைகின்ற அளவுக்கு அழுது விட்டார். அவர் மட்டும் அழுகவில்லை, அவரோடு இருந்த கிறிஸ்தவ மன்னர்கள் அனைவரும் அழுது விட்டார்கள். இதுதான் குர்ஆனுடைய சக்தி. இது குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த தூதருக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை இவர்கள் செவியுற்றால் இவர்களுடைய கண்களை நபியை நீ காண்பீர், அழுகையால் கண்களில் இருந்து நீர் வடியும். அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை நினைத்து என்று அல்லாஹ் நல்லடியாருடைய பண்பாக சொல்கிறானே, எத்தனை பேருக்கு இந்த பண்பு நமக்கு இருக்கிறது? இந்த குர்ஆனை படிச்சு நம்ம அழுது இருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதினால் அழ ஆரம்பித்து விடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் சொன்ன, அபூபக்கரை சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் வேண்டாம், வேறொருவரை சொல்லுங்கள், உங்களுடைய இடத்தில் நின்று அவர் தொலை வைக்க ஆரம்பித்தால் குர்ஆனை ஓதும் போது அவரால் ஓத முடியாது, அவருடைய கண்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாது, அழுது விடுவார். இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சஹாபி எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சபைக்கு வந்து போய்கிட்டு இருந்தார், அடிக்கடி வருவார். திடீர்னு இந்த சஹாபிய காணா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆள காணா எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சஹாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாதே, சாபித் எப்போ நம்முடைய சபைக்கு வந்துட்டு போவாரு, இன்னைக்கு அவர் எங்க? ஆள காணா, எங்க போனார்? உட முடியலையா? உட முடியாதான் வெளியே வர முடியாது. அல்லாஹ்வின் தூதர், அதெல்லாம் காரணம் இல்லை, வேற ஏதோ பிரச்சனை, என் பக்கத்து வீட்டுக்காரர், நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு சாது அழியில் அவங்க போய் சாபித்தல் உங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனோம், இந்த சஹாபி அழுது கொண்டிருக்கிறார், வீட்டில் உட்கார்ந்தே அழுது கொண்டிருக்கிறார், வெளியே வர முடியாத அளவுக்கு அழுகை கவலை. என்ன பிரச்சனை? அந்த சஹாபி சொல்றாரு, வலக்கத் அலிம்தும் அன்னி மின் அர்ஃபாயிக்கும் சௌத்தன் அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களில் அதிகம் சத்தம் போட்டு பேசக்கூடிய கூடிய நபர் நான் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான், லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, இந்த நபியுடைய சத்தத்துக்கு மேலாக உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். நான் சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன் நபி இடத்திலே, அல்லாஹ்வுடைய வசனத்தை நான் மீறி இருக்கிறேனே, பணமின் அகலின்னார், நான் நரகவாசி தானே. இதுதான் அவருக்கு வந்த பயம், அவருக்கு வந்த கவலை. ஆனா உண்மையிலே இந்த வசனத்தை அல்ல அவர் விஷயத்தில் இறக்கல, சாபித் அவங்க விஷயத்தில் இறக்கல, அபூபக்கர் அலியல் அவர்களும் உமர் அலியல் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறார், நபிக்கு முன்னாடி இப்பெல்லாம் சண்டை போடக்கூடாது, கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடக்கூடாது, அவங்க விஷயத்தில் இறக்கினார். ஆனால் இந்த சஹாபி ஒவ்வொரு வசனமும் என்னை பற்றி பேசுகிறது என்று அவர் நினைத்து பயந்திருக்கிறார். சரி, அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனது பிறகு மீறினாரா? இப்படி பேசக்கூடாது தெரிஞ்சது பிறகு செஞ்சாரா? அதையும் அவர் செய்யல. எப்படி பேசணுங்கிற ஒழுங்குமுறை அவருக்கு தெரியல, அந்த நேரத்திலே அவர் செய்திருக்கிறார். இந்த பயம், அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோமே, குர்ஆன் கண்டிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து விட்டோமே, பணம் என்ன நான் நரகவாசியா? இந்த பயத்தால் வீட்டை விட்டு வெளியவே வரல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சாகர்ல அவங்க சொன்னாங்க, இப்படி இதுதான் பிரச்சனை, இதனால வீட்டுல உட்கார்ந்து அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகவாசி அல்ல, பல் ஹுவ மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். அவர் சொர்க்கவாசி. ஏன் அவர் சொர்க்கவாசி? அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்துக்கு அவர் அப்படி பயந்தார், அஞ்சினார், அந்த அச்சத்தால் கண்ணீர் வடித்தார். இந்த பயம், இந்த அச்சம் அவரை சொர்க்கவாசியாக ஆக்கியது. சகோதரர்களே, ஒரு வசனத்தின் மீது கொண்ட பயம் அவரை சொர்க்கவாசியாக ஆக்கியது. அவருக்கு அங்கீகாரத்தை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு கொடுத்தார்கள். இப்படி எல்லாம் நாம் இந்த குர்ஆனோட தொடர்புல இருக்கிறோமா? அல்லாஹ் கேக்குறானே, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்கி. அல்லாஹ் இறக்கி இந்த வசனங்களை எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து ஈமான் கொண்டவருடைய உள்ளங்கள் இன்னும் கனியவில்லையா, அல்லாஹ்வுடைய நினைவுக்கு இன்னும் தயாராகவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆனை சிந்தியுங்கள், குர்ஆனோடு தொடர்பு வைங்க. சஹாபாக்கள் அந்த குர்ஆனை எப்படி ஓதுனாங்க? ரசூலுல்லாஹ் பிடிச்சி நிப்பாட்டினாங்க. நிறைய ஓதுறீங்க, லிமிட்டா ஓதுங்க. என்ன நிறைய? ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன். இப்படி ஓதி கொண்டிருந்தார்கள். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதுங்க. ரசூலுல்லாஹ் வரம்பு போட்டாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதர், இன்னும் ஓதுவோம், எங்களுக்கு சக்தி இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு கடைசியா நபி சொன்னாங்க, 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க குர்ஆனை ஓதலாம், அதுக்கு மேல உங்களுக்கு ஓத அனுமதி இல்லை. சுபஹானல்லாஹ். 3 நாளைக்கு ஒரு தடவை குர்ஆன். நாம எத்தனை தடவை ஓதுறோம் குர்ஆன்? இந்த 1 வருஷத்துல குர்ஆனை முழுசா படிச்சிருப்போமா? வாழ்நாள்ல ஒரு தடவை இந்த குர்ஆனை முழுசா ஓதி இருப்போமா? எனவே அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆனோட உள்ள தொடர்பை நம்ம சிந்திக்கணும். அல்ல, அந்த குர்ஆனுக்காகத்தான் ரமலான், பெருநாள் கொண்டாட்டம், நோன்பு எல்லாமே. எனவே இந்த குர்ஆனை சிந்தித்து நம்முடைய உள்ளங்களில் உள்ள கரைகளை போக்கி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் வெற்றியடைவோமாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவானாலே ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.